இப்பொழுது நூற்பாவை பாருங்கள். அவனே தானே ஆகிய அந்நெறி, அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறை பணி நிற்க மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றே. அதுல இரண்டாவது வரி ஏகநாதல், இறை பணி நிற்றல் என்ற இரண்டு தொடர்கள். ஏகநாதல், இறை பணி நிற்றல். ஏகநாதல் என்றால் என்ன பொருள் தெரிந்தது தானே? ஏகநாதல் என்றால் திருவருளோடு ஒன்றுபடுதல், திருவருளோடு ஒற்றுமைப்படுதல். ஆக திருவருளோடு ஒற்றுமைப்படுதல் என்றால் எப்படி ஒற்றுமைப்படுவது? இப்ப குடும்பத்தில் நாம் மனைவி மக்களோடு ஒற்றுமைப்பட்டிருக்கிறோம் அல்லவா? நம்முடைய உணர்வு மனைவி மக்களிடத்திலே ஒற்றுமைப்பட்டு இருக்கிறது. அது எதனாலே தெரிகிறது? நாம் மனைவி மக்களிடத்திலே நம்முடைய உணர்வு ஒற்றுமைப்பட்டிருக்கிறது என்பது எதனாலே தெரிகிறது? அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பம் உன்கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் உதிரம் கொட்டுதடிங்கிறாங்க இல்லையா? அதுதான் ஒற்றுமைப்படுதல். அதே போல நம்முடைய உணர்வு திருவருளோடு ஒற்றுமைப்படு, அதுபோல ஆக உலகிலே வைத்துத்தான் இந்த இதை வணங்கிக் கொள்ள முடியும். இங்கே எப்படியெல்லாம் இருக்கிறோமோ அதற்கு நேர்மாறாக அங்கே இருக்க வேண்டும். திருவருளோடு அப்படி ஒற்றுமைப்பட்டு இருக்க வேண்டும். அதான் ஏகநாதல். ஏகநாதல் திருவருளோடு ஒன்றுபட்டு இருத்தல். திருவருள் பயனில, திருவருள் பயனில் அதற்கு என்ன ஓமை சொல்லுகிறார்? திருவருள் பயனிலே அதற்கு என்ன ஓமை சொல்லியிருக்கிறார்? திருவருள் பயனிலே மரநிழல், வெயிலில் அலைந்து வந்தவன் அந்த மரநிழலிலே அடங்கி நின்று அந்த மரநிழலிலே ஒன்றுபட்டு நிற்பதைப் போல. தூநிழல் ஆறுதற்கு ஆறும் சொல்லார தொகும், அதுபோல் தான் அதுவாய் நிற்கும் தரம். அதுபோலத்தான் தான் ஆன்மா அதுவாய் நிற்க வேண்டும். அதுன்னு எதை குறிக்கும்? திருவருள். தான் அதுவாய் நிற்கும் தரம், அதுதான் ஏகநாதல். உமாவதி சிவா அந்த ஓமையை சொன்னாரா? இங்கே மெய்கண்டார் இன்னொரு ஓமை சொல்லுகிறார். மெய்கண்டார் சொல்லுகிற ஓமை வேறு ஒன்று. அதாவது எப்படி ஒற்றுமைப்பட வேண்டும் என்பதற்கு மெய்கண்டார் ஒரு ஓமை சொல்லுகிறார். இந்த கட்டு நிலையிலே இறைவன் நம்மோடு ஒற்றுமைப்பட்டிருக்கிறான் இல்லையா? இறைவன் எல்லா ஆன்மாக்களோடும் ஒற்றுமைப்பட்டு நிற்கிறான். அதாவது தன்னுடைய இருப்பு சிறிதும் தோன்றாமல் அந்தந்த உயிராகவே இறைவன் கலந்திருக்கிறான். அவனுடைய இருப்பு சிறிதுமே புலப்படவில்லை. இறைவன் உயிராகவே இருக்கிறான். தான் ஒரு பொருள் இல்லை என்று சொல்லும்படியாக உயிர் ஒன்றுதான் உள்ளது என்று நினைக்கும்படியாக இருக்கிறானே, எவ்வளவு ஒற்றுமை பாருங்கள். அதே போல நாம் அந்த திருவருளோடு அதுபோல ஒற்றுமைப்பட வேண்டும். அதாவது நான் என்ற நினைப்பு சிறிதுமே தோன்றக்கூடாது. அருளாகவே நாம் நிற்க வேண்டும். இதெல்லாம் நம்மாலே விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைகள், நம்மாலே இப்பொழுது விளங்கிக் கொள்ள முடியாது. ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஆக ஞானாசிரியர் மூலமாக கேட்கிற போதுதான் இந்த பொருள்கள் எல்லாம் உள்ளவாறு விளங்கும். நான் ஞானாசிரியரும் அல்ல, நீங்கள் ஆமா அதற்கு ஏற்ற பக்குவமானவர்களும். இப்பொழுது கொள்கை அளவிலே தெரிந்து கொள்கிறோம் அவ்வளவுதான். எனவே அனுபவ ஞானம் அல்ல இது. மெய்கண்டர் சொன்னதே அப்படியே நான் திருப்பி சொல்லுகிறேன், அவ்வளவுதான். எனவே அதான் கட்டு நிலையிலே இப்பொழுது இறைவன் ஆன்மாக்களிடத்திலே எப்படி தன்னுடைய இருப்பு சிறிதும் தோன்றாமல் உயிராகவே கலந்து ஒற்றுமைப்பட்டு இருக்கிறானோ அதுபோல இந்த ஆன்மா அந்த இறைவனோடு கலந்து ஒற்றுமைப்பட்டு நான் என்ற நினைப்பு சிறிதும் தோன்றாமல் இருக்க வேண்டுமா? அதைத்தான் மாணிக்க வாசகர் நான் கெட்டவா பாடி, ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாம், அதுதான் ஒற்றுமைப்படுதல். எனவே அந்த ஓமையை சொல்லுகிறார் மெய்கண்டார், கட்டு நிலையிலே இறைவன் ஆன்மாக்களோடு ஒற்றுமைப்பட்டிருப்பதைப் போல முத்தி நிலையிலே ஆன்மா அந்த திருவருளோடு இறைவனோடு ஒற்றுமைப்பட்டு நிற்க வேண்டும். அதை முதல் வரியிலே கூறுகிறார், அவனே தானே ஆகிய அன்னெறி. அவனே யாரு? இறைவன். அவன் என்பது இறைவன். அவன் இறைவன் தானே ஆகிய, தான் என்பது யாரை குறிக்கும்? ஆன்மாவை குறிக்கும், ஆன்மாவை குறிக்கும். இறைவன் ஆன்மாவாகவே அவனே தானே ஆகிய, இறைவன் ஆன்மாவாகவே நிற்கின்ற அன்னெறி அந்த முறை போல, அன்னெறின அம்முறை போல, அந்த முறை போல அவனே தானே ஆகிய அன்னெறி ஏகனாகி, அதுபோல அது கட்டு நிலையில இறைவன் நிற்கிற நிலை, அதுபோல இந்த முத்தி நிலையில இந்த ஆன்மா திருவருளோடு ஒற்றுமைப்பட வேண்டும், ஏகனாக வேண்டும். அப்படி ஒற்றுமைப்படுவதற்கு, ஒற்றுமைப்படுவதை குறிக்கிற வார்த்தை என்ன இருக்கு சொன்னீங்களே, என்னது? ஏகநாதர். அதுதான் அத்துவிதம். அத்துவிதம் என்பது அதுதானே. இறைவன் இப்பொழுது அத்துவிதமாக நம்மோடு இருக்கிறான், அதே போல நாமும் அவனிடத்திலே அத்துவிதமாக ஒன்றுபட வேண்டும். அதைத்தான் தாயுமானவர் இதே கருத்தை அவர் விளக்குகிற போது, இப்பொழுது நாம் ஆணவ மலத்தோடு ஒற்றுமைப்பட்டு இருக்கிறோம், இந்த கட்டு நிலையிலே ஆன்மாவாகிய நாம் ஆணவ மலத்தோடு ஒற்றுமைப்பட்டு இருக்கிறோம், அதுபோல இறைவனோடு ஒற்றுமைப்பட வேண்டும். ஆணவத்தோடு அத்துவிதமானபடி, ஆணவத்தோடு அத்துவிதமானபடி மெய்ஞான தாணுவினோடு அத்துவிதம் சாரும் நாள் என்னாலும் என்கிறார். எனவே இப்படி பல அருளாசிரியர்கள் இந்த ஏகநாதல் என்ற நிலையை விளக்கி இருக்கிறார்கள். இங்கே மெய்கண்டார் கட்டு நிலையை வைத்து நமக்கு முத்தி நிலையை விளக்கினார். அவனே தானே ஆகிய அன்னெறி ஏகனாகி. உண்மை விளக்கத்துல இதே கருத்தை ஏகநாதல அதற்கு வேறொரு ஓமை சொல்லுகிறார். உண்மை விளக்கத்துல மனவாசகம் கடந்தார், படித்திருப்பீர்களே, படித்திருக்கிறீர்களா? உண்மை விளக்கத்துல என்ன என்ன ஓமை சொல்லுகிறார்? சிவஞான போதமே நினைவில் இல்லாத போது எப்போதோ படித்த உண்மை விளக்கம் எப்படி நினைவில் இருக்கும்? அங்க உண்மை விளக்கத்துல நாம் இப்பொழுது இந்த தத்துவங்களாகிய கருவிகளோடு எப்படி கூடியிருக்கிறோம், உடம்போடும் ஐம்பொறிகளோடு எப்படி ஒற்றுமைப்பட்டிருக்கிறோம்? ஆமா, உடம்போடு கூடி உடம்பாகவே இருக்கிறோம், ஐம்பொறிகளோடு கூடி ஐம்பொறிகளாகவே இருக்கிறோம், அது அதுவாகவே நிற்கிறோம். அதுபோல இறைவனோடு ஒற்றுமைப்பட வேண்டும் என்று அவர் விளக்குகிறார் உண்மை உண்மை விளக்கத்தில். எனவே அந்த முறையிலே ஒற்றுமைப்பட வேண்டும். சுருக்கமாக சொன்னால் நினைவு என்ன, நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒற்றுமைப்படுதல் என்றால் என்ன? இவ்வளவு விளக்கிவிட்டேன். ஒற்றுமைப்படுதல் என்றால் என்ன? ஆமா, தன்னை இழந்து, தன்னை மறந்து கூட இல்ல, தன்னை இழந்து, தன்னை இழந்து எல்லாம் இழந்த நலம் என்று அருணகிரிநாதர் அனுபூதியில சொல்லுவார், எல்லாம் இழந்த நலம் சொல்லாய் முருகா சுகபூபதி சுரபூபதி. எல்லாம் இழந்த, எல்லாம் இழந்தால் அது எப்படி நலமாகும்? எல்லாம் இழந்த நலமா அடையப்பா, எல்லாம் இழந்த நலம், அதை காட்டிலும் பெரிய நலம் என்ன இருக்கு? ஆக எல்லாவற்றையும் இழக்க வேண்டும். இப்பொழுது நாம் எதை எதை சார்ந்திருக்கிறோமோ அத்தனையையும் இழக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பெரும் பேறு கிடைக்கும். கந்தர் அலங்காரத்திலையும் சொல்லுவார், கந்தர் அலங்காரத்தில் சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவா என்று சொல்லுவார். சரி, எனவே ஏகனாகி, இந்த முறையிலே ஏகனாகி இறை அடுத்து இறை பணி நிற்க, இறை பணி நிற்க, அவனுடைய பணியில் நிற்பாயாக, இறை பணி நிற்க, அவனுடைய பணியில் நிற்பாயாக. அப்படி என்றால் என்ன பொருள்? என் பணி என்று எதுவும் இல்லாமல், நான் செய்கிறேன் என்று எச்செயலையும் செய்யாமல், எது செய்ய நேர்ந்தாலும் இது திருவருட்செயல் என்ற நினைப்போடு செய்ய வேண்டும். அதை இந்த நிலையை சிவப்பிரகாசத்திலே உமாபதி சேன் சொல்லுகிற போது தான் பணி நீத்தல், தான் பணி நீத்தல் என்று கூறுவார். அதாவது தன் செயல் என்று எதுவுமே இல்லாமல் எல்லாம் அவன் செயல் என்ற உணர்வோடு செய்தல். திருவுருள் பயனிலே அதற்கு என்ன உவமைகள்? உற்கை தரும் பொற்கை உடையவர் போல் உண்மை பின் நிற்கை அருளார் நிலை. என்ன உங்க முகத்தை பார்த்தா ஒன்னும் தெளிவு காணுமே, இது கேள்வி, அந்த பாட்டை கேள்விப்பட்டதாகவே தெரியல. உற்கை தரும் பொற்கை உடையவர் போல் அப்படின்னா என்ன? உற்கை தரும் பொற்கைய, உற்கைன்னு என்ன நினைவிருக்கா சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பொருள்? அதாவது இருளிலே நடக்கின்றவர்கள் அந்த தீவட்டி பிடித்துக் கொண்டிருப்பவன் முன்னே செல்ல இவன் பின்னே இயங்க வேண்டும். அதுபோல திருவருள் முன்னே நமக்கு முன்னே நம்மை செலுத்த, முன்னின்று நம்மை செலுத்த நாம் திருவருளுக்கு பின்னிருக்க வேண்டும். எனவே பின்னிற்றல் அதுதான் இறைபணி நிற்றல், பின்னிற்றல் திருவருள் முன்னிற்க வேண்டும். எனவே அதனால் அவன் ஏகனாகி இறைபணி நிற்க. ஆக நம்முடைய நாயன்மார்களுடைய செயல்களை எல்லாம் நினைத்து பாருங்கள். பெரிய புராண நாயன்மார்கள் அவர்கள் செயலெல்லாம் ஆமா இந்த முறையில் செய்யப்பட்டவைதான். தன் செயல் என்று அவர்கள் எதையுமே தன்முனைப்போடு எதையுமே செய்யவில்லை, எல்லாம் அருள் வழியிலே நின்று செய்தார்கள். அருள் வழி நின்றார்கள், தன் வழியிலே நில்லாமல் அருள் வழியிலே நின்றவர்கள். அப்படி நின்றால் இதுவரை, எனவே அப்படி திருவருளோடு இந்த பக்குவ ஆன்மா ஒன்றுபட்டு நின்றால் என்ன விளையும்? அடுத்த வரியில முடிக்கிறார். எப்படி? மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றே, மும்மலங்களும் வாசனையும் இல்லாமல் நீங்கிவிடும். முதல்ல சொல்லுவது எது? மும்மலங்களில் முதலாவது எது? மலம். மலம் என்றாலே அது எது? ஆணவ மலம். மலம் மலம் மலவாசனை நீங்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என்ன சொல்லியிருக்கிறேன்? எட்டம் நுற்பாவோடு ஆணவ மலம் நீங்கிவிட்டது மாணவனுக்கு, எட்டாம் நுற்பாவோடு. அடுத்து வருகிற நுற்பாக்களில் சொல்லப்படுவதெல்லாம் மலம் என்று வந்தால் எதை குறிக்கும்? அந்த மலத்தினுடைய வாசனை தான். 9, 10, 11, 12 ஆகிய நுற்பாக்களிலே மலம் என்று வந்தால் மலவாசனை தான். எனவே இங்கே சொல்லப்பட்டவையெல்லாம் மல வாசனை. எனவே ஆணவ மலத்தினுடைய வாசனை நீங்கும் என்கிறார், மாயாமலத்தினுடைய வாசனை நீங்கும் என்கிறார், தன்ம மலத்தின் வாசனையும் நீங்கும் என்கிறார். எப்படி ஆணவ மலத்தின் வாசனை எப்படி நீங்கும் என்றால், இறைவனோடு திருவருளோடு ஒன்றுபடுவதனாலே, திருவருளோடு ஒன்றுபடுவதனாலே ஆணவமால வாசனை நீங்குகிறது. அது எப்படி தெரிகிறது? அங்கே நான் என்ற நினைப்பு சிறிதாவது இருக்கிறதா? எனவே தற்போதும் சிறிதும் இல்லாத அந்த நிலையிலே ஆணவ மல வாசனை எப்படி இருக்கும்? எனவே மல வாசனை நீங்கிவிட்டது. திருவருளோடு ஏகனாகி நிற்பதனாலே மல வாசனை நீங்கிவிடும். பிறகு மாயை கண்மங்கள் அவற்றின் வாசனை எப்படி நீங்கும்? இறைபணி, அதாவது எல்லாவற்றையும் திருவருட்செயலாக காணுவதனால், இறைபணி நிற்பதனால் மாயை கண்மம் இரண்டின் வாசனையும் நீங்குகிறது. அதாவது மாயை, மாயையினுடைய வாசனை இவர்களை என்ன செய்யாது? மயக்காது. இவர்களை மயக்காது. அத நாவுக்கரசர் பெருமான் அந்த புகலூர் தானே, புகலூரிலே திருப்பணி உழவாரப்பணி செய்து கொண்டிருக்கிற போது அங்கே தரையிலே கிடந்த கூழங்கற்கள் எல்லாம் வைரங்களால் நவரத்தினங்களாக ஒளி வீசின. அவையெல்லாம் அவரை மயக்கியதா? அவர் திருவருளோடு ஒன்றுபட்ட பெரியவர் அல்லவா? அவர் அவற்றையெல்லாம் குப்பையோடு குப்பையாக அள்ளி எரிந்தார் என்றால் அதுதான் இறைபணி நிற்கிற நிலை, நின்ற நிலை. ஆக அவர்களுக்கு உலகப் பொருள்கள் ஒரு பொருட்டாகவே தோன்றாது. ஆக மானக்கஞ்சார நாயனார் மகளுடைய கூந்தலை திருமண நாளிலே தன்னுடைய அருமை மகளுடைய கூந்தலையே அறிந்து கொடுத்தார் என்றால் உலகியல் அவரை மயக்கவில்லை. அப்படி ஒவ்வொரு நாயன்மார்களும் அப்படித்தான் வாழ்ந்தார். எனவே மும்மலங்களும் நீங்க பெற்றவர்கள். எனவே சிவஞான போதத்துக்கு இலக்கியம் பெரிபுராணம்தான். எனவே மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றே என்று கூறி சுருக்கமாக சொன்னால் இதுதான் பாச நீக்கம். பத்தாவது நூற்பா பாச நீக்கம், அதாவது ஆன்மசுத்தி. ஆன்மசுத்தி என்றால் அருள் வழி நிற்றல். பிறகு இப்ப பத்தாவது நூற்பா விளங்கிவிட்டதா? அவனே தானே ஆகிய அன்னறி ஏகனாகி இறைபணி நிற்க, மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றே. அடுத்து பதினோராவது நூற்பா, இதுதான் சிவப்பேறு. சிவப்பேறு முடிந்த பயன், ஆன்மலாபம் இரண்டு, ஆன்மா அடையக்கூடிய லாபம் இரண்டு. ஆன்மலாபம் ஒன்று பாச நீக்கம். பாச நீக்கம் என்பது ஒரு ஆன்மலாபம். இன்னொன்று பேரின்பத்தை அனுபவித்தல், இன்புறு நிலை என்று திருவருள் பயனிலே படித்திருப்பீர்கள், இன்புறு நிலை. எனவே அந்த மல நீக்கம் முந்தின பத்தாம் நூறுப்பாவிலே கூறி, பாசநீக்கத்தை பத்தாம் நூறுப்பாவிலே கூறி, அடுத்த நூறுப்பாவிலே இன்புறு நிலையாகிய முடிந்த பயனை விளக்குகிறார். அதுதான் முடிவான பயன், இன்புறு நிலை. இன்பத்திற்கு காரணம் எது? இன்பம் எதனால் வரும்? இன்பம் எதனால் வரும் என்றால் அன்பினால் வரும். அன்பினால் விளைவது இன்பம். எந்த பொருள் மீது நமக்கு அன்பு மிகுதியாகிறதோ அந்த பொருளால் தான் நாம் இன்பத்தை பெற முடியும். அன்பு இல்லாத இடத்திலே நமக்கு இன்பம் வருமா? எவ்வளவுதான் சிறந்த பொருளாக இருந்தாலும் அதன் மீது நமக்கு விருப்பம் இல்லாவிட்டால், அன்பு இல்லாவிட்டால் அந்த பொருள் நமக்கு இன்பத்தை தாராது. அன்புதான் இன்பத்திற்கு காரணம். அதனால்தான் மாணிக்க வாசகர் அன்பினில் விளைந்த ஆரமுதே, அன்பில் விளைந்த ஆரமுதே என்று இறைவனை அழைக்கிறாரே. ஆக இறைவன் மீது நமக்கு அன்பு விளைந்தால்தான் அந்த அவன் தருகிற பேரின்பம் நுகர முடியும். எனவே இறைவனுடைய இறைவன் தருகிற இன்பத்தை நாம் பெறுவதற்கு அவனிடத்திலே நாம் அன்பு மீதூற வேண்டும். அன்பு எதனால உண்டாகும்? இன்பம் அன்பினாலே வருகிறது. சரி, அந்த அன்பு எதனாலே வரும்? ஒருவர் மீது நமக்கு எப்போது அன்பு உண்டாகிறது? இப்ப தெருவில் எத்தனையோ பேரை பார்க்கிறோம், அவர்கள் மீதெல்லாம் நமக்கு அன்பு வந்து விடுகிறதா? அயலாறு இடத்துல நமக்கு அன்பு உண்டாகிறதா? ஏதாவது ஒரு வழியில தொடர்பு இருந்தால்தான் அன்பு உண்டாகும். தொடர்பு உடையாரிடத்தில் செல்வதுதான் அன்பு. நம்முடைய குழந்தையினிடத்தில் காட்டுகிற அன்பை போல அடுத்த வீட்டு குழந்தை மீது காட்ட முடிகிறதா? முடியவில்லை அல்லவா? ஏன் அதான் தொடர்பு. எனவே இறைவன் மீது அன்பு பிறக்க வேண்டுமானால், அன்பு வளர வேண்டுமானால் அவனுக்கு நமக்கும் உள்ள தொடர்பு இருக்கிறதா இல்லையா? எப்படிப்பட்ட தொடர்பு? நேற்று இன்று வந்த தொடர்பு அல்ல, நெடும்பண்டை காலம் முதல் நேர்ந்து வந்த தொடர்பு. அந்த தொடர்புக்கு என்ன பேரு? அத்துவித தொடர்பு. ஆக இறைவனுக்கும் நமக்கும் உள்ள பிரிக்க முடியாத உறவு. அந்த உறவை நாம் உணர்ந்து ஆறாத அன்பு விளைகிறது. இறைவன் நமக்கு செய்கிற ஒவ்வொரு நொடியிலும் செய்கின்ற அந்த கைமாறு கருதாத அவனுடைய கருணையை நினைக்க நினைக்கத்தான் அன்பு பெருகும். நம்முடைய திருமுறைகளிலே பார்த்தால் அருளாளர்கள், நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் இறைவன் செய்கின்ற இறைவனுடைய கருணையை நினைந்து நினைந்து எப்படியெல்லாம் கசிந்து உருகுகிறார்கள். அந்த திருத்தாண்டகம்தான் அப்பர் சுவாமிகளுடைய அத்தா அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய், அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய், அருள் நோக்கால் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய், எத்தனையும் அரியை நீ எளியானாய், எனை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய், பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனகள் அத்தனையும் பொறுத்தாயன்றே, இத்தனையும் என் பரமோ ஐய ஐயோ, எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே என்று சொல்லி உருகுகிறார் என்றால், அவர்தான் அப்படிப்பட்டவர்கள் தான் இறைவன் செய்கின்ற அந்த கருணையை உள்ளவாறு உணர்ந்து அதுதான் ஞான நிலை. அந்த ஞான நிலையிலே நின்று பாடுகிறார்கள். எனவே அந்த இறைவனுடைய நமக்கு செய்கின்ற உதவியை உணரும்போதுதான் அவன் மீது அன்பு பெருகும். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டுகொண்ட விடையவனே, விட்டிடுதி கண்டாய் விரல் வெங்கையின் தோல் உடையவனே, மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே சடையவனே, தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே, பெற்றது கொண்டு பிள்ளையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை, விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன் மற்ற அடியேன் தன்னை தாங்குனர் இல்லை என் வாழ்முதலே, உற்று அடியேன் மிக தேறி நின்றேன் எனக்கு உள்ளவனே என்று இறைவனையே தன்னுடைய வாழ்முதலாக, அவனே தன்னை தாங்குகிறவனாக சொல்லி போற்றுகிறார்களே. ஆக திருமுறைகள் தான் நமக்கு அவன் மீது அன்பை பெருக்குகின்ற பாடல்கள், திருமுறை பாடல்கள். எனவே சிவஞான போதத்தை நீங்கள் நன்றாக பயின்று பிறகு திருமுறையை படிக்கிற போது அந்த உருக்கம் இன்னும் பெருகும், மிகுதியாகும். அதைத்தான் இந்த 11வது நூற்பாவிலே சொல்லுகிறார். அற்புத தெய்வம் இதனின் மற்று உண்டே, அற்புத தெய்வம் இதனின் மற்று உண்டே. அன்போடும் தன்னை ஐந்தெழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கு, அன்போடும் தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கு என்னென்ன தருவானா? எண்டிசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பண்ண பவளவாயவர் பனை முலையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோலை சரத்தானி என்று திருவிசைப்பா கூறுகிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போனால் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள்.